الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني أو كما قال عليه الصلاة والسلام سرو بغلوم بغلتيوم سرو شكتناه إركا كوري الله ورونك شانتيوم شمادانموم شاند النبي صلى الله عليه وسلم அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அடியொட்டி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஉன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக ஜும்ஆவை நிறைவேற்றுவான் வேண்டி இங்கே ஆத்திகாவுடைய நியத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை முடியுமான அளவுக்கு தன்னுடைய சக்திக்கு ஏற்ப எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய கடமைகளை ஹாஜிகள் நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய ஊரை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பற்றிய சம்பவங்களை நாம் கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். உண்மையில் இந்த சம்பவத்தை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சம்பவம் எங்களுக்கு இதை சொல்கின்றது, இந்த சம்பவத்தினூடாக நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் தான் என்ன என்பதை நாம் புரிய வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை எழுதக்கூடியவர்கள் நிறைய பேர் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா ஊடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? ஃபிக்ஹு சீரா, ஃபிக்ஹு சீரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையூடாக அவர்களுடைய வரலாறுடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? அதன் மூலம் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட விடயங்களையும் தனியாக கிதாபுகளில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒரு பெரும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஃபிக்ஹு கிஸ்ஸத் இப்ராஹிம் அல்லது ஃபிக்ஹு சீரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இது ஒரு பெரும் பாடமாக இருக்கின்றது. ஏன்? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவை அனைத்தையும் இந்த கொஞ்ச நேரத்தில் விளங்குவது சொல்வது என்பது இயலாத காரியமாக இருக்கின்றது. என்றாலும் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டலாம், அது சம்பந்தமாக பேசலாம், கதைக்கலாம் என்று நினைத்திருக்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஐம்பெரும் நபிமார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசாலத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதில் எந்த அளவுக்கு அவர்கள் மிக உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு விடயம்.
அவர்கள் தங்களுடைய அந்த அழைப்பை எங்கிருந்து ஆரம்பித்தார்கள்? இஸ்லாமிய ஒவ்வொரு அழைப்பாளனும் செய்ய வேண்டிய முதல் கடமை, ஒவ்வொரு இஸ்லாமிய அழைப்பாளனின் முதல் படி எதுவாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமிய அழைப்பாளனின் முதல் மைல்கல் எதுவாக இருக்க வேண்டும்? ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தங்களுடைய அந்த அழைப்பை, அந்த தாவத்தை அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். முதல் தாவத் அவர்கள் ஆரம்பித்தது தன்னுடைய தந்தையூடாக, தந்தை மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய அந்த அழைப்புக்கு அவர்கள் முதல் படி அமைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்து கூறுவதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். எந்த அளவு அழகாக விளிக்கின்றார்கள் பாருங்கள். ஒரு அழைப்பாளர் அவருடைய அழைப்பில் எவ்வளவு மென்மையை கையாள வேண்டும், எவ்வளவு பண்பாக அவர் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தந்தையை அவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கின்றார் அல்லாஹ் கூறுகின்றான். சரி, அதற்கு முன்னால் ஒரு விடயத்தையும் சொல்ல மறந்து விட்டேன். அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய இந்த சம்பவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் அறிவித்து கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இருக்கின்றான். வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செய்தியை உங்களுடைய கூட்டத்தாருக்கு, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் படித்து காட்டுங்கள், நபியை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இங்கே ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி இருப்பது நபா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நபா என்றால் செய்தி என்ற கருத்து, அதே போன்று ஹபர் என்றாலும் செய்தி என்ற கருத்து தான். அரபில் நப என்றாலும் ஹபர் என்றாலும் செய்திதான். ஆனால் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மிகவும் பெரிய வேறுபாடாக இருக்கின்றது. ஹபர் என்றால் எல்லா விதமான செய்திகளுக்கும் சொல்லலாம். நாம் சொல்கின்றோம், நியூஸ் கேட்கிறோம் என்று சொல்லி ரேடியோல, அந்த நியூஸுக்கு கூட ஹபர் என்று சொல்லலாம். ஆனால் நப என்றால் அப்படி அல்ல. நப என்றால் மிக முக்கியமான, மிகவும் ஒரு உயர்ந்த, மிக தரமான, மிக சிறந்த, மிக முக்கியத்துவம் பெற்ற, மகத்துவம் மிக்க, இப்படி மிக முக்கிய செய்திகளுக்குத்தான் நபா என்று சொல்வது. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தித்தான் நபியவர்களை அல்லாஹ் விளிக்கின்றான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கூட்டத்தாருக்கு நீங்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முக்கிய அந்த செய்திகளை, முக்கிய அந்த சம்பவங்களை இவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். சரி, அதற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை பாருங்கள். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றார், தன்னுடைய தந்தையை விளிக்கின்றார். எப்படி? யா அபதி, என்னுடைய அருமை தந்தையை. ஒரு தந்தையை அழைப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு உச்சகட்ட கண்ணியம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி சொல்ல வேண்டிய வார்த்தைகளில் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அரபியிலே யா அபத்தி என்பது. என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய கண்ணியத்துக்குரிய தந்தையே, என்னவெல்லாம் தன்னுடைய அன்பை, தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதன் பாவிக்க வேண்டி இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட அந்த அர்த்தங்களை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வார்த்தை தான் யா அபத்தி என்பது. என்னுடைய அன்புமிக்க தந்தையே, என்னுடைய உயிரிலும் மேலான அன்புக்குரிய தந்தையே என்று தன்னுடைய தந்தையை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் விளிக்கின்றார்கள். ஒரு தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளை மகன் தந்தையை எப்படி அழைக்க வேண்டும், ஹதரத் இப்ராஹிம் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள் வாப்பாவை எப்படி அழைக்க வேண்டும், ஒரு பிள்ளை வாப்பாவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர் காபிராகவும் இருக்கலாம், பரவாயில்லை, ஹதரத் இப்ராஹிம் முஸ்லிமாக இருக்கின்றார்கள், நபியாக இருக்கின்றார்கள், தந்தை ஒரு சிலை வணங்கியாக இருக்கின்றார். சிலை வணங்கி மாத்திரமல்ல, சிலையை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார், வீட்டுக்குள்ளே இருந்து அவர் தன்னுடைய அழைப்பை ஆரம்பிக்கின்றார். எவ்வளவு அழகாக சொல்கின்றார், லிம தஅபுது மா லா யஸ்மவு வ லா யுப்ஸிரு வ லா யுக்னி அன்க ஷய்யா, என்னுடைய அருமை தந்தையே, பார்க்காத, கேட்காத, ஒரு வேலையும் செய்ய முடியாத, தனக்கோ பிறருக்கோ எந்த தேவையையும் நிறைவேற்ற முடியாத அப்படிப்பட்ட இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள், என்னுடைய அருமை தந்தையே என்று தன்னுடைய அழைப்பை ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய வீட்டிலிருந்து மிக பண்பாக அழைக்கின்றார், தந்தையை பாதுகாக்க நாடுகின்றார். தந்தை நரகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கின்றார், இவர் தந்தையை பாதுகாக்க நாடுகின்றார். தந்தை என்ன பதில் சொல்கின்றார் தெரியுமா? ராகிபுன் அந்த அன் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிம் நீ என்ன வேலை பார்க்கிறா? நாங்க வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களையா நீ வெறுக்கிறாய் என்று சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இந்த வேலையை நீ உடல்ல என்று சொல்லி இருந்தால் லார்ஜு மன்னர் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி லேசாக சொல்லி முடிக்கல, உன்னை சித்திரவதை செஞ்சு நான் கொலை செய்வேன், கல்லால் அடிச்சு சிறுகு சிறுகு உன்னை நான் கொலை செய்வேன் என்று அவர்கள் சொன்னார்கள். வாப்பா இப்படி சொல்றாரு, அந்த வாப்பாக்கு கொடுக்கிற பதில பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த படிப்பினையாக இருக்கின்றது. ஒரு அழைப்பாளனுக்கு எதிர்ப்பு வீட்டுக்குள் இருந்து வரலாம், வந்தாலும் அவர் எப்படி இருக்க வேண்டும்? அது மனைவியிடம் இருந்து வரலாம், பிள்ளையிடம் இருந்து வரலாம், தந்தையிடம் இருந்து, பெற்றோர்களிடம் இருந்து வரலாம். ஆனால் அவர்களை பகைத்துக் கொள்ள முடியாது, அவர்களை வெறுக்க முடியாது, அவர்களோடு தர்க்கிக்க முடியாது, அல்லது அவர்களோடு சண்டை பிடிக்க முடியாது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாப்பாவுக்கு சொல்றாரு, சலாமுன் அலை, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இந்த சலாமுக்கு அர்த்தம் என்ன? சலாம் சொல்கின்றோமே, அதனுடைய கருத்து என்ன? உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்றால் என்ன அர்த்தம், என்ன அர்த்தமாக இருக்கின்றது? இந்த வார்த்தையூடாக ஹசரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு செய்தி சொல்கின்றார். என்ன தெரியுமா? தந்தையே, உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, எனக்கு எதையும் செய்யலாம், பரவாயில்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னுடைய விடயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு எது செஞ்சாலும் சரியே, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், எந்த நோவினையும் செய்ய மாட்டேன். இஸ்லாமிய சட்டத்தை பாருங்கள், இஸ்லாம் எங்களுக்கு சட்டம் சொல்லி தந்திருக்கின்றது. உலகம் எதையும் சொல்லலாம், உலகம் எப்படி இருக்கின்றது? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு, இப்போதைய உலகம் எப்படி இருக்கின்றது? ஒரு பிள்ளைக்கு தந்தை பிரம்பால் அடித்து விட்டால், இதை பற்றிய செய்தியை போலீசுக்கு அறிவித்து விட்டால், அந்த தந்தையை பிடிப்பதற்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சட்டமாக இருக்கின்றது? ஒரு பிள்ளையை தண்டிக்க முடியாது, ஒரு பிள்ளையை திருத்த முடியாது. இஸ்லாம் எப்படி சட்டம் அமைத்திருக்கின்றது என்றால், ஒரு தந்தை ஒரு பிள்ளையை கொன்று விட்டாலும் கூட அந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த தந்தையை பழிக்கு பழி வாங்க முடியாது. பிள்ளையை கொன்று விட்டார் என்பதற்காக இவரையும் கொல்வதற்கு இஸ்லாம் சட்டம் அமைக்கவில்லை. அந்த தந்தைதான் இந்த பிள்ளை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பொருள் உருவாகுவதற்கு எது காரணமாக இருந்ததோ, அந்த காரணமாக இருந்ததை இல்லாமலாக்க முடியாது என்பது இஸ்லாமிய தர்க்க ரீதியான பதிலாக அது இருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அப்படி சட்டம் விதித்திருக்கின்றது. ஹதரத் இப்ராஹிம் சொல்கின்றார், நீங்கள் எனக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். இஸ்லாமிய அழைப்பாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிறர் இவருக்கு அநியாயம் செய்யலாம், ஆனால் இவர் பொறுமையோடு இருக்க வேண்டும். இவரால் எந்த ஒன்றும் நடக்க முடியாது, அநியாயம் என்னால் நடைபெற முடியாது என்பதற்கு உத்தரவாதம் இவர் அளிக்க வேண்டும். அதைவிட ஒருபடி மேலாக இன்னும் ஒன்றையும் செய்கின்றார். என்ன சொல்கின்றார்? என்னுடைய இரட்சகனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பும் தேடுவேன் என்று சொல்கின்றார். சாமிய சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பாருங்கள். தந்தை எப்படி இருக்கலாம்? தந்தை கொலை செய்வதாக மிரட்டலாம், ஆனால் இவர் எப்படி இருக்க வேண்டும்? தந்தையோடு மாத்திரமல்ல, தந்தையோடு இப்படி நடக்க வேண்டும், பிறரோடும் இஸ்லாமிய அழைப்பாளர் அப்படித்தான் இருக்க வேண்டும். மிருதுவான முறையை கையாள வேண்டும். என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு எந்த விதமான அநியாயமும் நடக்க முடியாது என்பதை இவர் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இவருடைய வார்த்தையால் மட்டுமல்ல, இவருடைய செயலாலும் அதனை இவர் காட்ட வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அப்படித்தான் நடந்து கொண்டார். சிலர்கள் இப்படி சொல்லலாம், தாயிக்களுக்கு, இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு நீங்க எங்கள்கிட்ட சொல்ல வாரீங்க, முதலாவது உங்களோட குடும்பத்தை பாருங்களேன். இஸ்லாமிய அழைப்பாளரின் முதல் அழைப்பு குடும்பம் தான். என்றாலும் குடும்பம் ஏற்கின்றார்கள் இல்லை, வழிபடுகின்றார்கள் இல்லை, வழிக்கு வருகின்றார்கள் இல்லை என்றிருந்தால் குடும்பத்தோடு மாறுவதல்ல இவருடைய பொறுப்பு. அதை இவர் கடக்க வேண்டும், சமுதாயத்திற்கு வர வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் சமுதாயத்தை பார்க்கின்றார், சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கின்றார். தன்னுடைய குடும்பம் ஏற்பதில்லை என்பதற்காக வேண்டி அதை விட்டுவிட்டு குடும்ப சமூகத்தாரிடத்தில் வருகின்றார். சமூகத்தாருக்கு பலவிதமாக அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அல்லாஹ் அனைத்தையும் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். ஒன்றை மாத்திரம் சொல்கின்றேன், நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை வணங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதர்களை அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை விளக்கப்படுத்த ஹதரத் இப்ராஹிம் முயற்சி செய்கின்றார். அவர் கூறுகின்றார், சரி நீங்கள் சொல்வதை போன்று நட்சத்திரங்கள் தான் தெய்வம் என்று வைத்துக் கொள்ளுவோமே, நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே. உண்மையில் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை விளக்கப்படுத்துவதற்கு அவர்கள் போற போக்கில் சென்று அவர்களுக்கு அல்லாஹ்வை விளக்கப்படுத்துவதற்கு எத்தனிக்கின்றார். ஒரு நபி இப்படி சொல்ல முடியாது ஒருபோதும். இந்த நட்சத்திரம், இந்த சூரியன், இந்த சந்திரன் தான் என்னுடைய ரப்பு என்று ஒருபோதும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி இருக்கவும் மாட்டார், சொல்லி சொல்லவும் இல்லை. அப்படி என்றால் ஹதரத் இப்ராஹிம் இப்படி சொல்லி இருக்கின்றார், கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு, என்னை வளர்த்து படைத்து பராமரிக்க கூடிய ரப்பு இந்த நட்சத்திரம் தான் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் அவர் அப்படி சொல்லவில்லை. எப்படி சொன்னார், சரி வைத்துக் கொள்வோமே உங்களுடைய வாதத்தை போன்று, இதுதான் என்னுடைய ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே என்று சொல்லிவிட்டு அது மறைந்ததற்கு பின்னால் சொல்கின்றார், மறையக்கூடிய இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. எவ்வளவு எளிய உதாரணங்களை சொல்கின்றார். அதற்கு பின்னால் சந்திரனை சொல்கின்றார், அதற்கு பின்னால் அதுவும் மறைந்து விடுகின்றது. சூரியனை சொல்கின்றார், இந்த சூரியன் பெரிதாக இருக்கின்றது, இதுதான் ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே. மிக எளிய உதாரணங்கள், அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக சொன்ன உதாரணங்கள் அல்ல. அல்லாஹ்வின் அழைப்பாளர் பெரிய பெரிய விடயங்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்ற தேவை கிடையாது. மிக எளிமையாக, மிக சாதாரணமாக, எங்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களை வைத்து உதாரணங்களை சொல்லி அழைக்க வேண்டும். அதுதான் மக்களுடைய உள்ளத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது மாத்திரமல்ல, எல்லா தரத்தினருக்கும் அது புரியக்கூடியது. அறிவியல் பூரமா, அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லோருக்கும் புரிய முடியாது. அதனால் தான் ஹதரத் இப்ராஹிம் சொன்னார்கள், இந்த சூரியனை பாருங்கள், அது பெரிதாக இருக்கின்றது, இதை ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே. உண்மையில் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன சூரியனை விட பெரியதாக இருக்கின்றது. விஞ்ஞான ரீதியாக சொல்லி இருந்தால் நட்சத்திரத்தை தான் அவர் பெரிது என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லவில்லை, சூரியனை பெருதி என்று சொல்லி இருக்கின்றார். எனவே சாதாரணமாக பார்வைக்கு விளங்கக்கூடிய எளிய உதாரணங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். சரி, குடும்பத்தார்களை தாண்டி சமூகத்தாருக்கும் தன்னுடைய அழைப்பை எத்தி வைத்திருக்கின்றார்கள், எங்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கின்றது, குடும்பத்தோடு மட்டுப்படுத்தி விடக்கூடாது, குடும்பம் ஏற்கவில்லை என்றிருந்தால் சமூகத்துக்கு வர வேண்டும், ஏனையவர்களை பார்க்க வேண்டும் என்ற படிப்பினை கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, சமூகத்தாரை அவர்கள் சமூகத்தாருக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கின்றார், அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கம் என்ன, அத்தாத்துமா அல்லாஹ், அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும். நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், சந்தேகமில்லை, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்துதான் நடைபெறுகின்றது, அதுதான் உண்மை, அதுதான் எங்களுடைய ஈமான். என்றாலும் கூட நன்மையான விடயங்களாக இருந்தால், மனதுக்கு சந்தோஷமான விடயங்களாக இருந்தால் அதை நாம் அல்லாஹ்வோடு இணைத்து பேச வேண்டும். எனக்கு இந்த ஞானத்தை தந்தது, இப்படி தந்தது, இப்படி தந்தது, இந்த சந்தோஷமான விடயங்களை எல்லாம் தந்தவன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். என்றாலும் மனசுக்கு வெறுப்பான விடயங்கள் வரும்போது அதை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லக்கூடாது. நோய் வந்து விட்டது, நெருக்கடி வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, சிரமம் வந்து விட்டது என்றால் அதை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் செஞ்ச பாவத்தினால, என்னுடைய தவறின் காரணத்தினால்தான் இது வந்திருக்கின்றது என்று என்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அதை விளக்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற சொல்லுகின்றார்கள், அல்லது ஹலக்கனே பகுவயதி, அந்த அல்லாஹ் அவன் தான் என்னை படைத்து எனக்கு நேர்வழி காட்டினான், அந்த அல்லாஹ் தான் இதை செய்தான். அவன் தான் எனக்கு உணவை கொடுத்து எனக்கு உணவை கொடுத்து குடிக்கவும் கொடுத்திருக்கின்றான். அதற்கு பின்னால் அவர்கள் சொல்வதை கேளுங்கள், வைதா மரித்து நான் நோயாளியாக ஆனால், நோய் என்பது மனுஷுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியது, பாரமானது. என்ன சொல்கின்றார்கள், நான் நோயாளியாக ஆனால், இப்படி சொல்லவில்லை, அவன் எனக்கு நோயை தந்தால் என்று ஹதரத் இப்ராஹிம் சொல்லவில்லை. ஏன், அல்லாஹோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை எங்களுக்கு படித்து தருகின்றார்கள். மனசுக்கு வெறுப்பானதாக இருந்தால் அது அல்லாஹான் தருகின்றான் என்றிருந்தாலும் என்னுடைய பாவத்தினால் வந்தது என்று மனிதன் சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒழுக்க முறையை எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். எனவே இது எங்களுக்கு படிப்பினையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்தில் ஒரு தனி மனிதனாக இருந்து இஸ்லாத்தை அவர்கள் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள், பறைசாற்றி இருக்கின்றார்கள். நாங்க இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சொல்றதுதான், இந்த நாட்டுல எங்களுக்கு இஸ்லாத்தை எல்லாம் எடுத்து நடக்கிறதுக்கு இயலாது. சவுதியண்டா பரவாயில்லை, அவர் இஸ்லாமிய நாடு, இது ஒரு பௌத்த நாடாக இருக்கின்றது, எங்களுக்கு அதை செய்யறதுக்கு இயலாது. அப்படி ஒரு முஸ்லிமால ஒரு முஃமினான சொல்ல முடியாது. ஏன், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனியொரு மனிதனாக இருந்து அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே போடப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே, எங்களுக்கு தெரியும் அந்த பிரமாண்டமான நெருப்பில் அவர்கள் போடப்படக்கூடிய அந்த தருணம், அந்த சம்பவம், நிகழ்வு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதிலே ஈமானுடைய படிப்பினைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன, அதையெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன துஆக்கள் ஒன்றுதான், அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்னக ஃபிஸ் ஸமாஇ வாஹித் வன ஃபில் அர்தி வாஹித் அஅபுதுக், யா அல்லாஹ், நீ தனித்தவனாக மிக உயர்ந்தவனாக இருக்கின்றாய், நீ தனித்தவனாக இருக்கின்றால் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றாய். அங்கே அல்லாஹ்வை தனிமைப்படுத்தி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வன ஃபில் அர்தி வாஹித் அஅபுது, நான் பூமியில் தனித்தவனாக இருக்கும் நிலையில் உன்னை வணங்கிக் கொண்டிருக்க கூடியவன் என்று சொன்னார்கள். சாமிய சகோதரர்களே, என்ன கூறுகின்றார்கள், நான் தனித்திருக்கின்றேன் பூமியிலே, வேறு யாரும் உன்னை வணங்கக்கூடியவர்கள் உலகத்தில் இல்லை. ஹதரத் இப்ராஹிம் தனிமையாக இருந்தார் என்றால், தனித்திருந்து யாரை எதிர்த்தார்கள் என்றால் உலக அரசனை எதிர்த்தார்கள். மிகப்பெரிய ஈமானுடைய பாடமாக இருக்கின்றது. ஈமானை படித்து தருகின்றார்கள், உலகத்தை ஆட்சி செய்த நான்கு அரசர்களில் இரண்டு பேர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம், அடுத்தது சிக்கந்தர் துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இருவர் காவிர்களாக இருக்கின்றார்கள். ஒருவன் புஹ்த நஸ்ர என்று சொல்லக்கூடியவன், மற்றவன் இந்த நும்ரூத் என்று சொல்லக்கூடியவன். இவனை எதிர்த்தார்கள் ஹதரத் இப்ராஹிம், தனியொரு மனிதராக இருந்து கொண்டு உலக அரசனை எதிர்க்கின்றார்கள். சாமிய சகோதரர்களே, இன்று எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட சிந்தனை செய்து பாருங்கள், யார் எப்படிப்பட்டவர்கள், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்று யாரும் இல்லை. உலகத்தை ஆயிரமாக பிரித்து அல்லது உலகத்தை பத்தாயிரமாக பிரித்து அதிலே ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறிய பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், ஈமானுடைய படிப்பினை எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நாங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சுவோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய கல்வியை யாருக்கும் அஞ்சாத அப்படிப்பட்ட பெருமையானை, அந்த உறுதியை எங்களுடைய கல்விகளிலே போட்டு விடுவான். அடுத்ததாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தவர்கள். அவர்கள் திருமணம் கட்டுகின்றார்கள் ஹதரத் சாரா அம்மையார் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை. அதற்கு பின்னால் எங்களுக்கு தெரியும், அவர்களும் தன்னுடைய மனைவியும் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் போது ஒரு அரசன் பிடிக்கின்றார்கள் சாரா அம்மையார் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை. அதற்கு பின்னால் அவன் தவறாக நடப்பதற்கு எத்தனைக்கின்றான், முடியவில்லை, அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதற்கு பின்னால் அந்த அதாவது ஒரு அடிமை பெண்ணை இவர்களுக்கு ஹதியாவாக கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த பெண்ணும் ஒரு காபிராக இருந்த பெண்ணாக இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவியை எப்படி பராமரிக்கின்றார்கள், எப்படி அவர்களுக்கு தீனை கற்றுக் கொடுக்கின்றார்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்வை பற்றிய ஈமானை படித்துக் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு கணவனும் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக இன்று நாங்கள் திருமணம் முடிப்பது முஸ்லிம் பெண்களை, இஸ்லாமிய பெண்களை. அந்த இஸ்லாமிய பெண்களை எங்களால் ஈமான்தாரிகளாக வளர்க்க முடியாது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? எங்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வாழ்க்கை கிடையாது. அதனால் நான் கைப்பிடித்த மனைவியை என்னால் அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் இருக்கின்றது. ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள், மனைவியை மிகச்சிறந்த ஒரு ஈமான்தாரியாக, அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக வளர்க்கின்றார்கள். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பிள்ளையையும் அந்த மனைவியையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருகின்றார்கள். யாரும் உதவிக்கு இல்லை. மாற்றமாக கொடும் கொடிய விஷ ஜந்துக்கள் தான் அங்கே இருக்கின்றன. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. விட்டுவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவி கேட்கின்றார், ஏன் இப்படி எங்களை விட்டுவிட்டு செல்கின்றீர்கள்? ஒரு கணவன் அவனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அவன் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண் விளங்கிக் கொள்ள வேண்டும், மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கணவனால் எனக்கு ஒருபோதும் அநியாயம் நடக்காது, இவர் எனக்கு அநியாயம் செய்யக்கூடியவர் அல்ல, இவர் எனக்கு ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டார் என்பதை அவள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவனுடைய நடத்தை இருக்க வேண்டும், இவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும், அவளோடு அப்படி பழக வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அப்படித்தான் பழகினார்கள். அதனால் தான் கேட்கின்றார்கள், நீங்கள் இப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லவே, ஏன் எங்களை இப்படி விட்டு விட்டு செல்கின்றீர்கள்? ஒரு தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை ஹதரத் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் புரிந்து கொள்கின்றார்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய இந்த அன்புமிக்க கணவர் எப்படி எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். அதனால் கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரக் பிஹாதா, என்ன அல்லாஹ்தான் இப்படி செய்யும்படி உங்களுக்கு ஏவி இருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். ஒரு மனைவி புரிந்திருக்கின்றால் என்னுடைய கணவன் எப்படி, நாம் நெஞ்சில் கை வைத்து கேட்க வேண்டும், என்ன நானும் என்னுடைய மனைவியோடு இப்படித்தான் நடந்து கொள்கின்றேனா, என்னுடைய மனைவி என்னை நல்லவனாக புரிந்திருக்கின்றாளா? நாம் சிந்திக்க வேண்டும், நான் நல்லவன் என்பதை, நான் அநியாயக்காரன் அல்ல என்பதை என்னுடைய செயலால் நான் நிரூபித்து காட்டி இருக்கின்றேனா? அந்த மனைவி கடவுளிடத்தில் கேட்கின்றால், என்ன அல்லாஹ்தான் இப்படி செய்யும்படி கட்டளையிட்டிருக்கின்றானா, நீங்கள் இப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லவே என்பதை சொல்லாமல் சொல்கின்றார்கள். ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் நாம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஆம் என்றார்கள். அவ்வளவுதான். அந்த பெண்மணி சொன்னால், இதன் லா யுதையுனா, அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், இந்த ஈமானை எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் படித்து கொடுத்திருக்கின்றோமா? ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கணவனும் படித்து கொடுக்க வேண்டிய பாடம் ஹதரத் இப்ராஹிம் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால் பாருங்கள், பல காலம் கழிந்து வருகின்றார்கள். வரக்கூடிய அந்த கணவர் மனைவியை விட்டு பிள்ளையை விட்டு விட்டு சென்றவர் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு மீன் வாங்கி, இறைச்சி வாங்கி, மரக்கறி வாங்கி கொடுத்த கணவன் அல்ல, விட்டு விட்டு போய்விட்டார். பல வருடங்களுக்கு பின்னால் வருகின்றார். இப்ப என்ன பிரச்சனை இல்லை, அஞ்சு வருஷத்துக்கு பின்னாரு பின்னால வாராரு கணவர், அல்லது பிள்ளையோட வாப்பா பேகேஜோட வர்றார். சாக்லேட் பேக் இருக்குது, பிஸ்கட் பேக் இருக்குது, டாஃபீஸ் ஃப்ரூட்ஸ் பேக் கணக்கு எடுத்துக்கொண்டு வராரு. பெரிய வரவேற்பு, ஏர்போர்ட்டுக்கே வாகனத்தோட பேசிடுவோம் கூட்டிக் கொண்டு வாரத்துக்காக வேண்டி. அப்படி வந்தவர் அல்ல, ஏந்த பாஷையில சொல்றதாக இருந்தால் ஒரு கையில கத்தி அடுத்த கையில கம்பனோடு வந்தார். எதற்காக வேண்டி? புள்ளை அறுக்கிறதுக்காக வேண்டி. எப்படி இருக்கும்? ஒரு தொடர்பும் இல்லாம பல வருஷத்துக்கு பின்னால இப்படி எங்கட ஒரு ஆம்பளை வந்தால் மனைவி முன்னு கிரிப்பா, விட்டுட்டு போனது போதாத்துக்கு வந்திருக்கிறீங்களா புள்ளை கொள்றதுக்கு, எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சண்டை நடக்கும்! சாமிய சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அப்படித்தான் வருகின்றார். கத்தியோடு வருகின்றார், கம்பானோடு வருகின்றார், கயிற்றோடு வருகின்றார். வந்தவர் பிள்ளையிடத்தில் கேட்கின்றார், அந்த பிள்ளையை தனியாக மனைவி இருந்து வளர்த்த பிள்ளை, கணவன் வந்து வளர்க்கவில்லை, தந்தையினுடைய அரவணைப்பு அந்த பிள்ளைக்கு இல்லை. மனைவி அப்படி வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அப்படிப்பட்ட தர்பியத்தில் இருந்திருக்க வேண்டும். இன்று நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அவர் போட்டுட்டு சௌதிக்கு பேசிக்கிறாரே, இங்க வீட்டுல பிள்ளைகள் சீரழிஞ்சி போறாங்க, நஊது பில்லா நடக்குது, சமூகத்தில பெரிய சீரழிவு. பிள்ளைகள் மட்டுமல்ல, மனைவி சீரழிந்து போகக்கூடிய நிலையும் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணவன் போட்டு விட்டு பேசி விட்டான், இங்க மனைவி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரிய சீரழிவு. அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்க வேண்டும். தீனை கொடுத்து விட்டு, ஈமானை கொடுத்து விட்டு, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி விட்டு சென்றிருந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லை என்றிருந்தால் பெரும் சீரழிவு ஏற்படும். இங்கே ஹதரத் இப்ராஹிம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள், விளக்கப்படுத்துகின்றார்கள். அவர்கள் மனைவிக்கு அழகிய தீனை கொடுத்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதனால் தனித்திருந்து மகனை வளர்க்கின்றார்கள். மகன் எப்படி வளர்ந்திருக்கின்றான், சுபஹான் அல்லாஹ். வாப்ப வந்து சொல்கின்றார், மகனே என்னுடைய மகனே, என்னுடைய அன்பு மகனே, அருமை மகனே, உங்களை அறுக்க நான் கனவு கண்டிருக்கின்றேன். இது அல்லாஹ் என்னுடைய ஓர்டராக இருக்கின்றது. உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட ஐடியா என்ன, யார்கிட்ட கேட்கிறது? 10-12 வயசு ஓடி ஆடிய கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லவும் தெரியும். ஈமானுடைய புள்ள, நான் வருகின்றேன் தன்னுடைய வாப்பாவுக்கு, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. இங்க ஹதரத் இஸ்மாயில் தன்னுடைய வாப்பாவாகிய இப்ராஹிமுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதே வார்த்தை, யா அபதி. என்ன விளக்கப்படுத்துறாங்க, என்ன நாங்க படிப்பின பெறுவனும், நாங்க எங்கட வாப்பாவோட எப்படி நடக்கிறோமோ அது மாதிரி தான் என்ற புள்ள என்னோடு நடக்கும். பெற்றோரோடு எப்படி நடக்கின்றோமோ பிள்ளைகள் எங்களோடு அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு வார்த்தையை மிக நிதானமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் வாப்பாவை அழைச்சி கூப்பிட்டது எதற்காக, அவரை பாதுகாக்கிறதுக்காக, அவரை நிரந்தரமான வெற்றியை கொடுக்கணும் என்றதற்காக வேண்டி, அவருக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காக வேண்டி ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னுடைய அருமை தந்தையே என்று அன்போடு அழைத்தார்கள். இங்க இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பாவை என்னுடைய அன்பையும் தந்தையே, அருமை தந்தையே என்று அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எந்த தந்தைக்கு தெரியுமா, தன்னுடைய உயிரை எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தந்தைக்கு. நான் என்னுடைய வாப்பாவோடு மிக நல்ல முறையில் நடந்து கொண்டால் என்னுடைய பிள்ளை என்னோடு மிக நல்லாக நடந்து கொள்ளும். நான் பிள்ளைக்கு அநியாயம் செய்தாலும் கூட, சாமிய சகோதரர்களே, மிகச்சிறந்த பாடம் அதே வார்த்தை. ஹதரத் இப்ராஹிம் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ, நான் என்னுடைய வாப்பாவுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துவேனோ அதே வார்த்தையை என்னுடைய பிள்ளை எனக்காக வேண்டி பயன்படுத்துவான் என்ற மிகச்சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த படிப்பினை இங்கே இருக்கின்றது. ஹதரத் இப்ராஹிம் சொன்ன அதே யா அபத்தி என்ற வார்த்தையை அவருடைய மகன் யா அபத்தி என்று அதே வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். வாப்பாவுக்கு போடா என்றால் மகனும் இவருக்கு போடா என்றுதான் சொல்லுவார். உன்னை கொண்டு போடுவேன் என்று இவர் வாப்பாவுக்கு சொன்னால் அதே நபருக்கு பிள்ளையும் உன்னை நான் கொண்டு போடுவேன் என்று சொல்லுவார். வாப்பாவை கொண்டு போய்த்து முதியோர்கள் இல்லத்தில் போய்த்து போட்டால் இவரையும் இவர்த புள்ள முதியோர் இல்லத்தில்தான் கொண்டு போய்த்து போடுவார். எது இவர் வாப்பாவுக்கு செய்கிறாரோ, பெற்றோருக்கு செய்கிறாரோ, அதே விஷயம்தான் பலிக்கும் என்பதை மிகச்சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்க வேண்டும் சிந்தனை செய்து பாருங்கள். வயோதிப காலத்தில் கிடைத்த அந்த பிள்ளை, இதுவும் படிப்பினை, 86 வயசு சுமாராக பிள்ளை கிடைத்த வயசு, அதுவும் நினைச்ச நேரத்தில் வார புள்ளை அல்ல இந்த புள்ள ஹதரத் இஸ்மாயில். இன்றைக்கு நாங்க பிள்ளைகளை வளர்த்திருக்கக்கூடிய வளர்ப்பு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலையில போன புள்ள ஜாமத்துல வாராரு, இவர் கதவை திறந்து ஒரு பேச்சும் இல்ல உள்ளுக்கு எடுத்துக்கிறாரு. அப்படி பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. பிள்ளைகளை மிக பண்பாக வளர்க்கணும். அந்த பிள்ளைகள் எங்க போறாங்க, அவர்களை நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு அவர்களை கண்காணிக்க வேண்டும். நினைச்ச மூப்புல நடக்கிற பிள்ளையல்ல இந்த புள்ள, வழிபடக்கூடிய பிள்ளை, இதாத்துள்ள பிள்ளை, பெற்றோர்களுடைய பேச கேட்கக்கூடிய பிள்ளை. அதுவும் ஹரத் இஸ்மாயில் எப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு தெரியும். வாப்ப சொல்றாரு, உங்களோட களத்தை வெட்ட போறன் மகனே. மகன் சொல்றாரு, சரி வாப்பா என்ற களத்தை வெட்டுங்கோண்டு களத்தை நீட்டுறாரு. அப்படிப்பட்ட வழிபடக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளையோடு எவ்வளவு அன்பு வச்சிருப்பாரு, சிந்தனை செய்து பாருங்க. அந்த பிள்ளையத்தான் அறுக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு தயாராகினாங்க, நூத்துக்கு நூறு தயாராகினாங்க. இதன் மூலம் எதை அவர்கள் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள் என்றால், அல்லாஹ்வினுடைய அன்புக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால் என்னுடைய நேசம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால் நான் எதையும் பொருட்டாக கொள்ள மாட்டேன். அது என்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், என்னுடைய உயிராக இருக்கட்டும், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய எந்த வஸ்துவாக இருக்கட்டும். ஹதரத் இப்ராஹிம் அதை நிரூபித்து காட்டினார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய இந்த அன்பான, என்னுடைய நேசத்துக்குரிய இந்த பிள்ளை பொருட்டல்ல, நான் அறுத்து விடுகின்றேன் என்று அறுக்க தலைப்பட்டார்கள், அறுத்தார்கள். ஜோக் பண்ணவில்லை, பகடி பண்ணவில்லை. கூர்மையான கத்தி, பாரமான கத்தி, மிக மெல்லிய தோல் வைத்து அறுத்தார்கள். தன்னுடைய பழத்தை பயன்படுத்தி அறுத்தார்கள். அல்லாஹ் நாடி நான் அறுக்க கூடாது என்று அல்லாஹ் இதை விளக்கப்படுத்துகின்றான். ஒரு மிகப்பெரிய ஈமானுடைய பாடத்தை எங்களுக்கு இதன் மூலமாக சொல்லி தருகின்றான். என்ன சொல்கின்றான் தெரியுமா? ஹதரத் இப்ராஹிம் ஒரு நபி, அவர் விரும்புகின்றார் நான் அறுக்க வேண்டும் என்று. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவர் விரும்புகின்றார் நான் அறுக்கப்பட வேண்டும் என்று. இரண்டு பேரும் ஒரு பக்கத்திலே உலக வஸ்துக்கள் சாதகமாக இருக்கின்றன, கத்தி கூர்மையானது, வலுவானது. ஹதரத் இஸ்மாயில் அவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தின் தோல் மென்மையானது, அறுத்தால் அறுபட வேண்டும் என்பதுதான் நியதியாக இருக்கின்றது. வெளிரங்கம் அப்படித்தான் சொல்கின்றது. அல்லாஹ் விளக்கப்படுத்துகின்றான், உலகமே ஒரு பக்கத்தில் சேரட்டும், அந்த பக்கத்தில் நபிமார்கள் இருக்கட்டும், மலக்குகள் இருக்கட்டும், அது மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் இருக்கட்டும், ஆனால் நான் அடுத்த பக்கத்தில் இருந்தால், என்னுடைய நாட்டம் அடுத்த பக்கமாக இருந்தால் அதுதான் நடக்கும். அல்லாஹ் விரும்பினால் அறுக்க கூடாது என்று, அறுக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் விரும்பினான். அவருடைய நாட்டம் அப்படி இருந்தது. நபிமார்கள் விரும்புகின்றார்கள் அறுக்க வேண்டும், நபிமார்கள் விரும்புகின்றார்கள் அறுக்கப்பட வேண்டும், உலக வஸ்துக்கள் எல்லாம் அதற்கு சாதகமாக இருக்கின்றன. நடந்தது என்ன? அல்லாஹ் நாடியது. சாமி சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களோடு அல்லாஹ் இருந்தால் உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கட்டும் அசைக்க முடியாது, யாருக்கும் எந்த ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எங்களுக்கு அவனோடு தொடர்பு இருக்க வேண்டும், அவனை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் எங்களோடு இருப்பான், யாராலும் எங்களை அசைக்க முடியாது என்ற மிகச்சிறந்த பாடம் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வினுடைய அன்புக்கு முன்னால் நாம் அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கொடுத்த உதவியா இருக்கின்றதே உலமாக்கள், அல்லாஹ்வை அடைய துடித்த அந்த சூபியாக்கள் எங்களுக்கு விளக்கப்படுத்துகின்றார்கள். என்ன தெரியுமா? நாம் ஆட்டை மாட்டை அறுக்கின்றோம் என்றால், ஆட்டை மாட்டை அறுப்பு அல்ல, அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வினுடைய அன்புக்கு முன்னால் எங்களுடைய நேசத்தை நாம் அறுத்துவிட வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், நாம் அறுக்கக்கூடிய அந்த ஆட்டை மாட்டை நாம் சில காலங்களுக்கு முன்னால் அதை வாங்கி, அதை பராமரித்து, அதை வளர்த்து, அதற்கு தண்ணீர் கொடுத்து, அதற்கு புண்ணாக்கு கொடுத்து, அதற்கு புல்லு நாம் வெட்டி போட்டு அல்லது அதை மேய விட்டு, இப்படி அதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு அன்பு, ஒரு நேசம் ஏற்பட வேண்டும். நாம் கடையில் இருக்கும் போது, வெளியில் இருக்கும் போது, பிரயாணத்தில் இருக்கும் போது சிந்தனை பிறந்து விட வேண்டும். ஓஹோ, பேச முடியாத அந்த பிராணி என்ன சாப்பிட்டதோ என்ன குடித்ததோ உடனடியாக ஒரு கோல் பண்ண வேண்டும், மகனுக்கு சொல்ல வேண்டும், மகனே ஆட்டுக்கு தீனி போட கிடைக்கல, அவசரமாக தீனி போடுங்க, தண்ணி வைக்க கிடைக்கல, தண்ணி கொடுத்துருங்க, புண்ணாக்கு வைக்க கிடைக்கல, புண்ணாக்கு கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு அந்த பிராணியோடு இவருக்கு நேசம் ஏற்பட்டு விட வேண்டும். அதற்கு பின்னால் அந்த பிராணியை நேசமுள்ள, அன்புள்ள, கருணையுள்ள அந்த பிராணியை இவர் அறுக்க வேண்டும். எதற்காக? யா அல்லாஹ், உன்னுடைய அன்புக்கு முன்னால் நான் என்னுடைய அன்பை அறுத்து விடுகின்றேன் என்ற அந்த நினைப்போடு இவர் அந்த கிருகியை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு அழகாக சொல்லி தருகின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மிகச்சிறந்த நிறைய பாடங்களை இந்த ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. எனவே அந்த சம்பவங்களூடாக படிப்பினை பெற்ற உயர்ந்த கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் எங்களை ஆக்கியர்ல தோஃபீக் செய்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக, உடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீ தோஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, அவருடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, மான மரியாதையை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, அவர்களுடைய தொழில்களை நீ பாதுகாப்பாயாக, அனைத்துக்கும் நீயே பாதுகாவனாக இருந்து கொள்வாயாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.